தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாய எஃப்எம் 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை.
விவசாய பெருங்குடி மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் இன்று மக்காச்சோளத்தின் படைப்புழுவில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை பற்றி பேச இருக்கின்றோம். இந்த மக்காச்சோளத்தின் படைப்புழுவானது இந்தியாவில் முதன் முதலாக 2018 கர்நாடக மாநிலத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த படைப்புழுவானது அண்டை நாடுகளிலிருந்து, அதாவது அமெரிக்காவிலிருந்து இடம்பெயரப்பட்ட பூச்சி இனமாகும். இந்த பூச்சி இனமானது மக்காச்சோளத்தின் அனைத்து வகையான வளர்ச்சி நிலைகளையும் தாக்கும் தன்மை கொண்டதாக இருக்கின்றன. இந்த படைப்புழுவானது, இதன் அந்துப்பூச்சி ஒரே நேரத்தில் 1500 கிலோமீட்டர் வரை பறந்து உலகின் பல பகுதிகளிலும் தனது பரவலை உண்டாக்கியுள்ளது. மேலும் இந்த படைப்புழுவானது மக்காச்சோளத்தை மட்டுமல்லாமல் அனைத்து வகையான பயிர் வகைகளையும், கம்பு, சோளம், கேழ்வரகு மற்றும் தீவன பயிர் வகைகளையும் தாக்கும் தன்மை கொண்டவைகளாக உள்ளது. இந்த மக்காச்சோள படைப்புழு வளர உகந்த சூழ்நிலையாக குளிர்ச்சியான சூழலும், விட்டு விட்டு பெய்கின்ற மழையும், பருவமழைக்கு அடுத்து உள்ள சூழலுமே மிக வளர்ச்சிக்கு உகந்த சூழலாக உள்ளன. மேலும் இந்த படைப்புழுவானது மக்காச்சோளத்தில் 10-40% சேதத்தையும், அதாவது ஏக்கருக்கு 2-2.5 டன் அளவு சேதாரத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த மக்காச்சோள படைப்புழு உருவத்தில் புகையிலை வெட்டுப்புழுவை போன்றே உள்ளது. அதாவது அந்த படைப்புழுவின் உடலின் உருவ அமைப்பில் தலைப்பகுதியில் ஒய் நிற வெள்ளை கோடுகள் காணப்படுகின்றன. மேலும் அதன் அடிவயிற்று பகுதியில் 4 கரும்புள்ளிகள் சதுர வடிவில் இருக்கின்றன. மேலும் எந்த ஒரு பூச்சி இனத்தின் மேலாண்மை முறையை நாம் செயல்படுத்துவதற்கு முன்பாக அதன் வாழ்க்கை சுழற்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். அவ்வாறே இந்த மக்காச்சோள படைப்புழுவில் 4 வளர்ச்சி நிலைகள் உள்ளன. அதாவது முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம், அந்துப்பூச்சி பருவம். இந்த ஒரு அந்துப்பூச்சியானது தனது வாழ்நாளில் 1000-1500 முட்டைகளை இடும் தன்மை கொண்டவைகளாக இருக்கின்றன. அதிலும் இந்த அந்துப்பூச்சியானது தனது முட்டைகளை முட்டை குவியல்களாக இடுகின்றன. ஒவ்வொரு குவியலிலும் 100-150 முட்டைகள் இருக்கின்றன. இந்த அந்துப்பூச்சியானது இனச்சேர்க்கைக்கு பிறகு தனது முட்டை குவியல்களை இலைகளின் மேற்பரப்பிலோ அல்லது அடிப்பரப்பிலோ வைத்து ரோம கதிர்களால் மூடி வைக்கின்றன. இதனால் இயற்கை காரணிகளான மழை, வெயில் மற்றும் நன்மை தரும் பூச்சிகளால் கூட இந்த முட்டைகளை தாக்காதவாறு தன் முட்டைகளை பாதுகாத்துக் கொள்கின்றன. 3-4 நாட்களுக்கு பிறகு இந்த முட்டைகள் பொரித்து புழுக்கள் வெளிவருகின்றன. இந்த புழுக்களின் காலமோ 14-20 நாட்களாகும். இந்த புழுக்கள் மேலும் 6 வளர்ச்சி நிலைகள் உள்ளன. முதல் நிலை புழுக்கள், 2 நிலை புழுக்கள், 3 நிலை புழுக்கள், 4 நிலை புழுக்கள், 5 மற்றும் 6 நிலைகள். இதில் முதல் 2 நிலைகள் இளம் புழுக்கள் இலைகளை சுரண்டி உண்ணும் தன்மை கொண்டவைகளாக இருக்கின்றன. 3 மற்றும் 4 நிலை புழுக்கள் இலைகளின் உரைகளுக்குள் அமர்ந்து இலைகளை தின்று விடுகின்றன. மேலும் 5 மற்றும் 6 நிலை புழுக்கள் கதிர்களை உண்ணும் தன்மை கொண்டவைகளாக இருக்கின்றன. இறுதியாக இந்த முதிர்ந்த புழுக்கள் மண்ணுக்குள் சென்று கூட்டு புழுக்களாக மாறுகின்றன. தனது கூட்டு புழுக்களாகவே 8-10 செலவழிக்கின்றன. 10 பிறகு இது அந்து பூச்சியாக வெளிவன்று 12 உயிருடன் இருந்து இனச்சேர்க்கை செய்து பின்பும் முட்டையிடுகின்றன. இவ்வாறு மக்காச்சோள படைப்புழு அந்துப்பூச்சியானது தனது வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்ள 30 தேவைப்படுகின்றன. அதாவது ஒரு வருடத்திற்கு சராசரியாக 10-12 தலைமுறைகள் உண்டாக்குகின்றன. இவ்வாறு தன்னுடைய தலைமுறைகளை பெருக்கி இதன் பரவலை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக மேலாண்மை முறைகளை எவ்வாறு கையாளுவது என்று நாம் பார்ப்போம். ஒவ்வொரு வளர்ச்சி நிலைக்கும் ஏற்றவாறு மேலாண்மை முறைகளை நாம் கையாள வேண்டும். முதலாக கோடை உழவு செய்ய வேண்டும். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணில் உள்ள அது இதர வளர்ச்சி நிலைகள் வெளிப்பட்டு சூரிய வெப்பத்தாலோ மற்றும் நன்மை தரும் பூச்சிகள் அல்லது பறவை இனங்கள் அந்த இயற்கையான பூச்சி இனங்களை தின்னும் தன்மை கொண்டவைகளாக இருக்கின்றன. மேலும் கோடை உழவிற்கு பிறகு வேப்பம் புண்ணாக்கை 1 ஏக்கருக்கு 100 கிலோ என்ற வீதம் நாம் இட வேண்டும். இவ்வாறு வேப்பம் புண்ணாக்கு மண்ணின் தரத்தை உயர்த்துவதுடன் இதர பூச்சி இனங்களின் வளர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகின்றன. மேலும் தொடர்ந்து மக்காச்சோள பயிரையே பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். ஊடு பயிராக இதர பயிர் வகைகளையும் நாம் பயிரிட வேண்டும். மேலும் நம் முட்டை குவியல்களை இலைகளின் பரப்பில் கண்டறிந்தால் நாம் அதை பிரித்தெடுத்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதாவது ரசாயன பூச்சிக்கொல்லி என்று சொல்லக்கூடிய சயன் ட்ரானிலிப்ரோல் மற்றும் சயன் ட்ரானலிப்ரோல் மற்றும் தயமீதாக்சம் என்னும் பூச்சிக்கொல்லி கலவையை 4 மில்லி 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் 20 நாட்களுக்கு படைப்புழுவின் தாக்குதலில் இருந்து நாம் மக்காச்சோள பயிரை பாதுகாக்கலாம். மேலும் இனக்கவர்ச்சி பொறியை 5 ஏக்கருக்கு என்ற முறையில் நாம் வைக்க வேண்டும். அவ்வாறு வைப்பதன் மூலம் பூச்சிகளின் நடமாட்டத்தை இனக்கவர்ச்சி பொறிகளின் மூலம் கண்டறிந்து சரியான பயிர் மேலாண்மை முறைகளை நாம் கையாளலாம். மேலும் இந்த பயிர் வகைகளான தட்டை பயிர், எள்ளு, துவரை போன்ற பயிர்களை வரப்பு பயிராகவோ ஊடு பயிராகவோ இடலாம். மேலும் மாதத்திற்கு ஒருமுறை நாம் மக்காச்சோள வயல்களை நம் ஆங்கில W என்ற வடிவில் நாம் நடந்து எவ்வாறு பயிர்களில் மக்காச்சோள படைப்புழுவின் தாக்கம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 100 முதல் 150 பயிர்களில் அதன் பாதிப்பை கணக்கீடு செய்ய வேண்டும். 100 செடிகளில் 10 செடி தாக்கம் இருந்தால் அது பொருளாதார சேதார நிலையை எட்டியுள்ளது என்று அறிந்து கொண்டு அதற்கான பயிர் பாதுகாப்பு முறையை கையாள வேண்டும். எடுத்துக்காட்டாக பூச்சிக்கொல்லி மருந்துகளான தற்பொழுது 30 நாட்கள் உடைய பயிர்களாக இருந்தால் குளோரன் ட்ரானலிப்ரோல் அல்லது புளுவெண்டியமைட் எனப்படும் பூச்சிக்கொல்லியை 1/2 மில்லி 1 லிட்டர் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். பின்பு 30 முதல் 40 நாள் பயிராக இருந்தால் எமாமெக்டின் பென்சோயேட் ஸ்பைனோடிரம் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லியை 1/2 மில்லி 1 லிட்டர் என்ற அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். மேலும் 40 நாட்களுக்கு பிறகு மெட்டா உயிர் பூச்சிக்கொல்லிகளான மெட்டாரிசியம் அனிசோபிலையை 1 கிலோ 1 ஏக்கருக்கு என்ற அளவில் நாம் கலந்து தெளிக்கலாம். கதிர்பிடிக்கும் பருவத்தில் நாம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிப்பதை தவிர்த்து கொள்ளவும். இதன் தாக்குதல் அதிகம் இருக்கும் பட்சத்தில் வேப்பங்கொட்டை சாறு போன்ற இயற்கையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலம் நாம் பூச்சிக்கொல்லி படைப்புழுவை நாம் தவிர்க்கலாம். இவ்வாறான பயிர் பாதுகாப்பு மேலாண்மை முறைகளை கையாளுவதன் மூலம் மக்காச்சோளத்தில் படைப்புழுவின் தாக்குதலை குறைத்து மகசூல் அதிகம் பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நேயர்களே, இதுவரை முனைவர் சரண்யா அவர்கள் கூறிய மக்காச்சோளத்தில் படைப்புழுவினால் ஏற்படும் நோய்களை பற்றியும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.